இயேசு கற்பித்த அனைத்தும் என்ற நம்முடைய வேத பாடத்தை இன்றைக்கு நாம் தொடரலாம். நாம் இயேசு நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக மாத்திரமல்ல, வாழ்க்கையின் மூலமாக மாத்திரமல்ல, சீஷர்களை அவர் நடத்தின அந்த சூழ்நிலைகளின் மூலமாகவும் என்ன போதித்தார், அதன் மூலமாக அவர் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் என்பதையும் குறித்தும் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு பாடங்களை பல்வேறு விதத்திலே கற்றுத்தருகிறார். நம்மை சில சூழ்நிலைகளுக்கு நடத்தி அதிலிருந்து நம்மை விடுதலை பண்ணி தேவனுடைய தயையை ருசிக்கும்படி, தேவனுடைய வல்லமை ருசிக்கும்படி செய்கிறார். இதன் விதமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இப்பொழுது மத்தேயு 17:22 பார்க்கலாம். அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மனுஷர்களை ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3rd நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே, ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரல் ஆயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இங்கே ஒன்றை நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய மனப்பான்மை, தான் செய்ய தேவையில்லாத காரியத்தை குறித்த மனப்பான்மை. அவர் வரிப்பணம் செலுத்த தேவையில்லாதிருந்தது. நான் ஒரு குமாரனாய் இருக்கிறபடியினாலே நான் வரிப்பணம் செலுத்த தேவையில்லை, ஆனால் அவர்களுக்கு இடர் உண்டாகாது இருக்கும்படிக்கு என்று சொன்னார். சில சமயங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக, தேவையில்லாத காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மற்றவர்களுக்கு நாம் இடர் உண்டாக்க வேண்டாம் என்பதற்காக நாம் அதை செய்கிறோம். நாம் நம்முடைய உரிமைகளின் மீது நாம் நின்று கொண்டிருக்கிறதில்லை. இங்கே அவர் கேட்கிறார் கேள்வி, ராஜாக்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளிடத்திலே வரி வாங்குகிறார்களா? அப்படி என்றால் பிள்ளைகள் வரி செலுத்த தேவையில்லை, நானும் வரி செலுத்த தேவையில்லை, ஆனாலும் அவர்கள் இடலடையாதபடிக்கு நாம் செலுத்தலாம் என்று சொன்னார். அநேக ஜனங்கள் தங்களுடைய உரிமையை பற்றி பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அது சத்தியத்துக்காக நிற்கிறது, விசுவாசத்துக்காக நிற்கிறது என்று நினைக்கிறார்கள். அது சில சமயங்களிலே ஒரு மதீனமான காரியமாக இருக்க முடியும். மெய்யான கிறிஸ்தவன் தயவுள்ளவனாக இருப்பான், ஓ பரவாயில்லை, நான் இதோ ஒரு பண விஷயம்தான், எடுத்துக்கொள்ளட்டும், நான் இதில் நிமித்தமாக இடல் உண்டாக்க விரும்பவில்லை என்று நினைக்கிறார்கள் என்று நினைப்பார்கள். ஒரு கற்பனையான ஒரு உரிமையின் மீது நின்று கொண்டு அப்படி இருக்கிறார்கள். இந்த பூமியிலே வரி செலுத்த தேவையில்லாத ஒரு வரிப்பார் என்றால் தேவகுமாரனாக இயேசுதான். ஆனால் அவர் இடரல் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக அதை செய்தார். கிறிஸ்து மனுஷரை பிரியப்படுத்த விரும்பினாரா? இல்லை. அவர் யாருமே ஒரு சிறு காரியம், இதை போன்ற சிறு காரியத்திலும் இடலடைய வேண்டாம் என்று விரும்பினார். கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். அவருடைய நோக்கமெல்லாம் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் தேவனுக்கென்று. நம்முடைய நோக்கமும் ஜனங்களை கிறிஸ்துக்கென்று ஆதாயப்படுத்த வேண்டும். நாம் செய்கிற, நாம் எது, நாம் ஒரு காரியத்துக்காக நிற்கிற காரிய விஷயத்திலே மற்றவர்களுக்கு இடர் உண்டாக்க கூடாது. ஒரு சிலுவையினால் வருகிற இடரல் ஒன்று இருக்கிறது, அதை பற்றி நாம் பேசவில்லை. நாம் மற்றவர்களிடத்திலே தேவையில்லாத ஒரு இடரலை நாம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த விஷயத்திலே தான் நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக நின்று கொண்டு அதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு ஒரு சரியல்லாத சாட்சியல்லாத இருந்து அப்படி மதீனமான காரியத்தை செய்கிறார்கள். இன்னொரு காரியம், அருமையான காரியம் நான் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், இயேசு மிகவும் அக்கறையுள்ளவராய் இருந்தார். அவர் சொன்னார், நீ அந்த பணத்தை, வெள்ளிப்பணத்தை எடுக்கும் பொழுது அது எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். உனக்காகவும் எனக்காகவும், என்ன அருமையான ஒரு வாசகம் பாருங்கள். இயேசு ஒரு பங்குதாரராய் இங்கே ஒரு நுழைகிறார். பேதுருவுடைய கடனையும் தீர்க்கும்படியாக, அது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்படித்தான் இயேசு உங்களையும் நடத்துகிறார், தேவன் உங்களையும் நடத்துகிறார். அதை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்காகவும் எனக்காகவும், உனக்காகவும் எனக்காகவும், நான் உன்னோடு ஒரு பங்கிலே நான் வருகிறேன். பேதுரு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார் ஆண்டவர் கூடியம் செய்வதற்காக. பேதுரு தன்னுடைய பணத்தை சம்பாதித்துக்கிற நபராய் இருந்து கிறிஸ்தவராய் இருந்தால் அப்படி செய்ய தேவையில்லை. ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுனுடைய ஊழியத்துக்கு வந்ததுனாலே பரவாயில்லை, நான் உனக்காக நான் செய்கிறேன்னு சொன்னார். சில சமயங்களிலே வரிப்பணத்தை நீங்கள் ஏய்க்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை, எனக்கு பணத்திற்கு குறைச்சலே இல்லை என்று சொல்கிறார். ஒரு மீன் வாயிலிருந்து கூட பணத்தை எடுத்து வரி செலுத்த செய்ய முடியும் என்று சொன்னார். எனக்கு நேர்மையானவர்கள் தான் குறைபட்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட நபர்களோடு சேர்ந்து விடாதே வரிப்பணத்தை ஏய்க்கிறதுனாலே என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உனக்கு வரிப்பணம் செலுத்த நான் உனக்கு பணத்தை தருவேன் என்று சொல்கிறார். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக நான் உன் தேவையை சந்திக்க முடியும் என்று சொல்கிறார். நீ ஏய்க்க தேவையில்லை, மாறுபாடா இருக்க தேவையில்லை, மற்றவர்கள் இடம் உண்டாக்காது என்று சொல்றாங்க. ஆகவே அற்புதமான பாடங்களை நாம் பார்க்கிறோம். இயேசு கற்பித்த அனைத்தும் இன்று நாம் கற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமாக இயேசு நடந்தபடியாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும். 1 யோவான் 2:6 கிறிஸ்தவன் என்று சொல்கிற ஒவ்வொரு கிறிஸ்து நடந்தது போல நடக்க வேண்டும். லிவிங் மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அவர் நடந்தது போலவே அவர் நடந்த கோட்பாட்டின்படியே நாம் நடக்க வேண்டும். அதுதான் நான் நம்முடைய வேத வாரணத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. மத்தேயு 18:1 அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இதுதான் அவர்களிடத்திலே இருந்த பிரச்சனையாய் காணப்படுகிறது. அநேக சமயத்திலே இது பிரச்சனையா இருந்திருக்கிறது. அநேக கிறிஸ்தவ தலைவர்கள் மத்தியிலே இது பிரச்சனையா இருக்கிறது. யார் பெரியவர், நீயா நானா? அநேக சீஷர்களுடைய கால்களை கழுவின இயேசுவே, சாந்தம மனத்தாலும் இயேசுவை சேவிக்கிற ஊழியத்துக்கு வருகிறவர்கள் யார் மூத்தவர் என்று நினைக்கிறார்கள். நீயா நானா என்று யார் மூத்தவள் என்று சொல்லு கண்டுபிடிக்கிறதுலே ஒரு இச்சை இருக்கிறது. அந்த ராபோச்சுல கூட அந்த சீஷர்கள் யார் பெரியவர்கள் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கேயும் யார் பெரியவனாயிருப்பான்? யாக்கோபும் யோவானும் இயேசுனுடைய வலது இடதுபுறத்திலே உட்கார பரலோகத்திலே இப்படி உட்கார விரும்பினார்களா? அது ஒரு நல்ல காரியத்தை போல தோன்றுகிறது. நான் பூமியிலே பெரியவனாயிருக்க விரும்பவில்லை, பரலோகத்திலே பெரியவனாயிருக்க விரும்புகிறேன் சொல்கிறது. அதுவும் தவறுதான். ஏனென்றால் அவர்கள் கனத்தை தேடினார்கள். இந்த பூமியில் தேடினாலும் சரி, பல்லவத்தில் தேடினாலும் சரி, அது தவறு. யாக்கோபு யோவனுடைய அம்மா வந்து கேட்டார்கள், என்னுடைய பிள்ளைகள் உம்முடைய வருகிற ராஜ்யத்திலே உமக்கு இருபுறத்திலே வெய்யும் என்று சொன்னார். அது கனத்தை தேடுகிறது. அது பூமியின் ராஜாக்கள் அப்படி தேடுகிறார்கள். நான் சொல்ல வருத்தப்படுகிறேன், ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் நான் இதை பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு சபையிலும், மிகவும் பரிசுத்தமான சபையிலும், மிக தரைப்பட்ட சபையிலும் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஸ்தானத்துக்காகவும் வல்லமைக்காகவும் தேடுகிற அந்த தலைவர்கள் மூலமாக தலைவர்களிடத்தில் எப்படிப்பட்ட குணம் காணப்படுகிறது. இது இயேசுக்கு 180 டிகிரி எதிர் பதமாக இருக்கிறது. கிறிஸ்துவுடைய ஆவிக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இயேசு மிகவும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பிள்ளையை, ஒரு நபரை எடுத்து நிறுத்துகிறார். ஒரு சிறு பிள்ளை, அது எந்த வயது, எவ்வளவு வயது இருக்கும் என்று தெரியவில்லை. மிக சிறு பிள்ளையா இருக்க வேண்டும். ஒரு மிகச்சிறிய பிள்ளையை எடுத்து நம்மிடத்தில் அழைத்து அவர்களை நிறுத்தி கவனியுங்கள் நீங்கள் என்று சொல்லி, நீங்கள் பெரியவனா இருக்கிறதை பற்றி மறந்துவிடுங்கள், நீங்கள் பரலோகராஜ்யத்தில் நுழைய வேண்டுமே என்றாலுமே கூட நீங்கள் உங்களுடைய மனப்பான்மையிலிருந்து மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். நீங்கள் பெரியவனாக இருக்கிறதை பற்றி சொல்லவில்லை, நீங்கள் பிரவேசிக்கிறத பற்றியே ஆரம்பிக்கிறார். நீங்கள் ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனப்பான்மை, உங்களுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். உங்களுடைய நீங்க எப்படி சிந்திக்கிறீர்கள், உங்களுடைய மதிப்பீடுகள் முற்றிலுமாக மாற்றப்பட வேண்டும். அது இந்த சிறு பிள்ளைகளை போல மாறுகிற வரைக்கும் அந்த மாற்றம் நடைபெற வேண்டும். சிறு பிள்ளைகள் இந்த பூமிக்கு அடித்துக் கொள்வார்கள், ஆனால் இந்த பூமியிலே அவர்கள் கனத்துக்காக அடித்துக் கொள்கிறதில்லை. அவர்கள் சபையிலே பெரியவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. யாராவது ஒரு சிறு பிள்ளை இந்த சபையிலே ஒரு மூப்பனாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்ததை பார்த்திருக்கீர்களா? ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா? இல்லை. ஒரு தொட்டியிலே படுத்திருக்கிறதான ஒரு குழந்தை, அவன் எதையுமே பற்றி கவலைப்படுகிறதில்லை. அது அந்த ஆவிதான் வேண்டும். அந்த ஆவிதான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். அதற்கு பிறகு, அப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிறகு பிரவேசித்த பிறகு, அதுதான் முதல் படி. அதற்கு பிறகு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த குழந்தை போல தாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி இந்த சிறு பிள்ளை போல முதலாவது மாற வேண்டும். அதுதான் முதல் படி. ஒரு எப்படி குழந்தை பெற்றோர்கள் மீது எப்படி உதவியற்ற நிலையிலே சார்ந்து கொண்டிருக்கிறது, தேவனையும் அப்படிதான் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் விசுவாசம். அதற்கு பிறகு தொடர்ந்து உங்களை தாழ்த்திக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்திலே பெரியவர்களா இருப்பீர்கள். இந்த தாழ்மையின் மூலமாக தான் நீங்கள் அப்படி மாற முடியும். நான் அடிக்கடி சொன்னது போல கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 3 ரகசியங்கள் தாழ்மை, இரண்டாவது ரகசியம் தாழ்மை, மூன்றாவது ரகசியம் தாழ்மை. அதுதான் வழி. நான் இதை பல வருடங்களாக நான் பிரசங்கித்திருக்கிறேன், ஆனால் நான் பிரசங்கித்ததை 20-30 வருடங்கள் கேட்டவர்களும் கூட இன்னும் பெரியவர்களாக இருக்க விரும்புகிறார்கள் சபையிலே. இயேசு ஒரு முறை ஒரு உவமை சொன்னார். ஒரு சில அதிகாரங்களுக்கு பிறகு பேதுரு அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் எல்லாவற்றையும் விட்டுவிட முடியாது என்று சொல்ல சொன்ன பொழுது, மத்தேயு 19 அதிகாரம் கடைசியிலே பேதுரு வந்து சொல்லுகிறார், இயேசு இடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த மனுஷன் எல்லாவற்றையும் விட்டுவிட விரும்பவில்லை, ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன கிடைக்கும் என்று நான் சொல்லுகிறேன், உனக்கு நீ வீடு நிலங்களையாவது விட்டிருந்தால் உனக்கு ஆண்டவர் கொடுப்பார், நிலங்களையாவது கொடுப்பார், உங்களுக்கு இந்த பூமியிலே உபத்திரவத்தோடு நித்திய ஜீவனையும் கொடுப்பார். மத்தேயு 19:29 சொன்னார். அதுக்கு பிறகு ஒரு பூமை சொல்லுகிறார், பரலோகராஜ்யத்திலே பலனை பெறுகிறதை குறித்து சொல்கிறார். அங்கே அந்த வேலை செய்ய வருகிறவர்களை குறித்து பேசுகிறார். கடைசியிலே வந்தவர்கள் முதலாவது வந்தார்கள். அதைத்தான் இயேசு தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே வந்தார். இங்கேயும் நீங்கள் நினைக்கிற ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே முதன்மையானவர்களாக இருக்க மாட்டார்கள். தங்களை தாழ்த்துகிறவர்கள் தான், மெய்யாகவே தாழ்மையான இடத்தை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் தான், தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்தை விரும்புகிறவர்கள் விரும்பாதவர்கள். இந்த குழந்தையை பாருங்கள், இந்த ஒரு குழந்தை ஒரு தன்னை யாராவது போட்டோ எடுக்கிறார்கள் என்று பார்க்காது, நான் ஏதோ ஒரு பெரிய ஆள் என்று நினைக்காது. ஒரு சிறு குழந்தை, நான் அடிக்கடி ஒரு மாத குழந்தை அப்படி போன்ற குழந்தை குறித்து நான் யோசிக்கிறேன். அந்த குழந்தைகளுடைய மனதில் என்ன எண்ணம் இருக்கும், நான் எவ்வளவு புத்திசாலி, எவ்வளவு அழகா இருக்கிறேன், எவ்வளவு என்னை எவ்வளவு பேர் மெச்சிக்கொள்கிறார்கள், எவ்வளவு போட்டோ எடுக்க என்று, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் அந்த குழந்தையினுடைய மனதிலே ஓடுகிறதில்லை. ஒரு மாத குழந்தையின் மனதிலே இன்றைக்கு நீங்கள் அந்த குழந்தையை கிள்ளி விட்டு போய்விட்டால், நாளைக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களை பார்த்து சிரிப்பான். ஏனென்றால் நீங்கள் அந்த குழந்தையை கிள்ளினது கூட அவனுக்கு தெரியாது. எவ்வளவு அருமையான காரியம் இந்த சிறு குழந்தையை போல முழு தாழ்மையா இருக்கிறது. எந்த ஒரு கசப்பும் இல்லை, எந்த ஒரு குறை சொல்லுதலும் இல்லை. நீங்கள் அவர்களுக்கு நேற்று செய்த தீமையை நினைவு பார்க்கிறதே இல்லை. அதுதான் மெய்யான தாழ்மை. அப்படிப்பட்ட நபர் பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். ஆகவே தொடர்ந்து சொல்கிறார், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தினம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் இதை இன்னொரு வசனத்தோடு ஒத்து பார்க்க வேண்டும். நாம் ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறோம். தம்முடைய அப்போஸ்தலர் இடத்திலே ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 10:40 உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அதாவது ஒரு அப்போஸ்தலனை ஏற்றுக்கொள்ளுகிறவன், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நடைமுறையில் இயேசுவையே ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே அதிகம் அப்போஸ்தலர்கள் இல்லையே. நான் என்னுடைய கை விரலிலேயே ஒரு கை விரலே ஏற்றுக்கொள்ள முடியும். நான் பார்த்த அப்போஸ்தலர்களை, இந்த நான் 53 வருடங்களாக விசுவாசியா இருந்த வருடங்கள்ல அநேக விசுவாசி அப்போஸ்தலர்கள் இந்த பூமியில இல்லை. எப்படி நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். இயேசு சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளலாமே. மத்தேயு 10:40 அப்போஸ்தலர் ஏற்றுக்கொள்ளுவர் என்ன ஏற்றுக்கொள்கிறார். இந்த சிறு பிள்ளையை என்னாமத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். மத்தேயு 18 சிறு பிள்ளைகள் ஏராளமா இருக்கிறார்கள், அங்கே எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஆகவே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு நாமத்தினாலே ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் இயேசு என்ன சொல்லிக் கொடுக்கிறார், அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசு நாமத்தினாலே. இந்தியாவில் எப்படி இருக்கிறது தெரியுமா, ஒரு பெண் குழந்தை இருந்தால் ஓ இன்னொரு பெண் குழந்தையா என்று சொல்லுகிறார்கள். அது நிச்சயமாக பெண் குழந்தையை இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இயேசுதான் தேவன் தான் அந்த குழந்தை உங்களுக்கு ஈவா கொடுத்திருக்கிறார். அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை அவர் தான் தீர்மானித்திருக்கிறார். இந்த புரஜாதியாருடைய மார்க்கங்களை எல்லாம் பின்பற்றி, அவர்களுடைய தத்துவங்களை எல்லாம் பின்பற்றி செய்யக்கூடாது. தேவன் ஜனங்களை மனுஷனும் ஸ்திரீயும் புருஷனுமாக, புருஷனும் ஸ்திரீயுமாக உருவாக்குறார். அநேக கிறிஸ்தவர்கள் கூட தேவன் ஆண்களைத்தான் தேவசாயலே படைத்திருக்கிறார், பெண்களை அல்ல என்று நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள் பெண் குழந்தை பிறக்கும் பொழுது. அது தீமை நிறைந்தது. அது ஒரு பலவீனம் மாத்திரம் அல்ல, அது 100% தீமை நிறைந்தது. அது ஒரு அவிசுவாசிக்கான அடையாளம், ஒரு நாத்திகனுக்கான அடையாளம். அவன் தேவனை விசுவாசிப்பதில்லை. ஒரு பெண் குழந்தை பிறந்தால் ஓ ஏன் இன்னொரு பெண் குழந்தை என்று நினைக்கிறவர்கள், உங்களுக்கு பெண் குழந்தை தேவை என்பதை ஆண்டவர் தீர்மானித்தார். அந்த குழந்தையின் மூலமாக ஒரு பெரிய திட்டத்தை அவர் நிறைவேற்ற முடியும். ஆகவே ஒரு புறஜாதியர்கள் அப்படி மனப்பான்மை கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாது, நாத்திகர்கள் அப்படி நினைப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் அவர்கள் நாத்திகர்களை காட்டிலும் அவிசுவாசிகள் காட்டிலும் மேலானவர்கள் அல்ல. அவர்கள் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ பேர்களை சாயலை வைத்துக் கொண்டு அவர்கள் நாத்திகளைத்தான் அவிசுவாசிகளைத்தான் இருக்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளையை இயேசு நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி சொல்லாதீர்கள், இந்த குழந்தை மிகவும் கருப்பா இருக்கிறது என்று சொல்லாதீர்கள். தேவன் கருப்பு பிள்ளைகளை அவர் தான் உருவாக்கினாரா? அவர் சிவப்பு பிள்ளைகளை தான் உருவாக்கினாரா? எவ்வளவு தவறான கொள்கையெல்லாம் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் புறஜாதியர்களைப் போலவே இருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை இயேசு நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளை புத்தி கூர்மை அதிகம் இல்லை என்பதனாலே நீங்கள் தப்பமா எண்ணாதீர்கள். எல்லாருமே ஒரு வகுப்பிலே முதல் மாணவனாக வர முடியாது. தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த புத்தி கூர்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நாமத்தினாலே இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, இது மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையான காரியம். அவர் தொடர்ந்து சொல்கிறார், இங்கே அநேக காரியங்களை சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்திலே நுழைவதை குறித்து சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஒரு சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பெரியவராய் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து உங்களை நீங்களே தாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த சிறு பிள்ளைகளைப் போல அவர்கள் தாழ்மைக்கு ஒரு பரிபூர்ணமான உதாரணமாக இருக்கிறார்கள். தாழ்மை என்றால் ஒரு உதவிட்ட நிலையிலே சார்ந்து கொண்டிருப்பது. தன்னுடைய பெற்றோரிடத்திலே ஒரு மாத குழந்தை எவ்வளவு உதவிட்ட நிலைமையிலே படுத்திருக்கிறது, எனக்கு எல்லாவற்றுக்கும் எங்க அம்மா வேண்டும் என்று சொல்லுகிறதுல அது வெட்கப்படுகிறதே இல்லை. அது அதே விதத்திலே எனக்கு எல்லா விதத்திலும் தேவன் தேவை என்று சொல்லுவது. எனக்கு என்ன அடுத்து என்ன செய்ய வேண்டும் எங்க அம்மா சொல்ல வேண்டும் என்றுதான் அந்த குழந்தை சொல்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் தான் எனக்கு செய்ய சொல்ல வேண்டும் சொல்லுகிறது போல. அதுதான் தாழ்மை. தாழ்மை என்பது தலையை தொங்க போட்டுக் கொண்டு மெதுவாக பேசுகிறது அல்ல, அதெல்லாம் கூலி. தாழ்மை என்பது உதவியற்ற நிலைமையிலே தேவனை சார்ந்து கொண்டு எனக்கு ஒரு சிறிய காரியத்துக்கும் சிறு பிள்ளையை போல நான் தேவன் தான் எனக்கு தேவை என்று சொல்வது. அப்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரியவர்களாக இருப்பீர்கள். அதற்கு பிறகு பிள்ளைகளை இயேசு நாமத்தினால் ஏற்றுக்கொள்வதை குறித்து சொல்கிறார். அதற்கு பிறகு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குறவன் எவனோ. ஒரு குழந்தைகளுடைய இருதயத்திலே ஒரு தேவனை பற்றிய ஒரு உணர்வை போற்றுகிறார் என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். குழந்தையினுடைய ஆழமான ஒரு பகுதியிலே அவருக்கு அப்படி அந்த குழந்தையை இடல உண்டாக்குறவன் எவனோ, ஏதோ ஒரு தீமை செய்கிறது நிமித்தமாக அப்படி செய்தால் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமழ்த்துகிறது, அவனுக்கு நலமா இருக்கும். இவர்கள் மிக கடினமான வார்த்தைகள். ஒரு சிறு பிள்ளைகளை நீங்கள் செய்கிற ஏதாவது பேசுகிற காரியத்தின் மூலமாக இடர் உண்டாக்குறீர்களா? அம்மா அப்பா வீட்டிலே சண்டை போட்டுக் கொள்வார்கள் என்றால் அந்த சிறு பிள்ளைகளை வீட்டிலே அவர்கள் இடலடை பண்ணுகிறீர்கள். கிறிஸ்தவம் உங்களை கோபத்திலிருந்து விடுதலை ஆக்கவில்லை என்று சொல்கிறீர்கள். ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசுகிற வார்த்தையில் வாயிலிருந்து விடுதலை பண்ண முடியவில்லை என்று சொல்கிறீர்கள். சில பேர் அப்படி சிறு பிள்ளைகளை இடலடை செய்கிறீர்கள். ஒரு பதின்பருவத்தில் இருக்கிற பெண்கள், 20 வயது உள்ள பெண்கள், நீங்கள் கண்ணியமற்ற விதத்திலே ஆடை அணிவதன் மூலமாக மற்ற சிறு பெண் பிள்ளைகள் உங்கள் சபையில் இருக்கிறவர்களை, 6 வயது பெண் பிள்ளைகள், 10 வயது பிள்ளைகளுக்கு இடர் உண்டாக்குறீர்கள். அவர்கள் தங்களுடைய அப்பா அம்மத்தில் சென்று ஏன் அந்த அக்கா போல நான் ட்ரெஸ் பண்ணக்கூடாது என்று கேட்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இடரலா இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கண்ணியமற்ற விதத்திலே நீங்கள் ஆடை அடையும் பொழுது உங்கள் சரீர பகுதிகளை வெளிக்காட்டக்கூடாத பகுதிகளை காட்டுவீர்கள் என்று செய்யும் பொழுது நீங்கள் சரீரத்தின் மேல்பகுதியை கீழ்ப்பகுதியை இறுக்கமாக ஆடை அணிந்து காட்டுவீர்கள் என்றால் மற்ற மனிதர்களை நீங்கள் இச்சைக்கு தூண்டுவீர்கள் என்றால் நீங்கள் மற்ற சிறு பெண் பிள்ளைகளுக்கு இடர் உண்டாக்குகிறீர்கள். ஏனென்றால் அந்த பிள்ளைகள் தங்களுடைய அப்பா இடத்திலே போய் ஏன் நான் அப்படி செய்யக்கூடாது என்று கேட்கிறார்கள். நீங்கள் ஒரு மோசமான மாதிரியை காட்டுகிறீர்கள். ஒரு சில மூத்த சகோதரிகள் கூட நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்கலாம், அப்படிப்பட்ட கண்ணியமற்ற விதத்திலே நீங்கள் ஆடை அனுப்பீர்கள் என்றால் அது இடரல். நீங்கள் ஏதோ சண்டே கிளாஸ் நடத்துவது, ஏதோ பாடம் நடத்துவது மாத்திரமல்ல, உங்களுடைய முழு தோற்றமும் உங்களுடைய நடக்கையும் பாவனை அது இடர்கள் கொண்டு பண்ணுவதாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு ஹார்ட்வேர் கடைக்கு சென்று ஒரு இயந்திர கல்லை, மிகவும் கடினம், ஒரு எடையுள்ள, ஒரு 20 கிலோ எடையுள்ள ஒரு கல்லை வாங்குங்கள். ஒரு கயிறை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை கழுத்திலே அதை கட்டிக்கொள்ளுங்கள், அந்த கல்லை கட்டிக்கொண்டு கடலை குதித்து விடுங்கள். இந்த வார்த்தைகள் இயேசுனுடைய வார்த்தைகள். உண்மையாகவே நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை. நீங்கள் அவர்களுக்கு இடர் உண்டாக்குவதை காட்டிலும் இதை செய்வது நல்லது, மேலானது என்று சொல்கிறார். இயேசு எவ்வளவு கடினமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறார் பாருங்கள். என்னிடத்திலே கேட்கிறார்கள் சகோதர சாக்கர்களே, நீங்கள் கடினமாக பேசுகிறீர்கள் என்று சொல்றார். நீங்கள் நான் இப்பொழுதாவது இப்படி பேசியிருக்கிறேனா? இயேசு பேசினதை பாருங்கள் என்று சொல்கிறேன். கல்லை கட்டி கொண்டு கடலில் விடுங்கள் என்று சொன்னேனா? நான் ஒருபோதும் யாரை பார்த்து அப்படி சொல்கிறதில்லை. ஆனால் இயேசு சொன்னாரே, அவர் ஒரு காரியத்தை வலியுறுத்த விரும்புகிறார். அப்படி இடர் உண்டாக்குறது எவ்வளவு மோசமானது, சிறு பிள்ளைகளை இடர்களாக்குவது எவ்வளவு மோசமானது என்பதை வலியுறுத்தும்படி அப்படி சொன்னார். அதனுடைய சீரியஸ்னஸை நாம் உணராதிருக்கிறோம். தொடர்ந்து சொல்லுகிறார் 7வது வசனம், இடர்கள் நிமித்தம் உலகத்து கையோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் உங்கள் சபையிலே இடர்கள் உண்டாகும். எவ்வளவுதான் நாம் பிரசங்கித்தாலும், அவர்கள் என்னதான் கேட்டாலும், சில வணங்க கழுத்துள்ள ஸ்திரீகள் அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்று எப்படி தவறாய் நடந்து கொண்டு கண்ணியமற்ற விதத்திலே நடந்து சிறு பிள்ளைகளை இடலடைய செய்வார்கள். என்ன செய்ய முடியும்? இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. ஒரு மெய்யான ஒரு சாபமும் ஐயோவும் இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு சகோதரனைய சகோதரனோ தங்களுடைய கோபத்தின் மூலமாக, தங்களுடைய கெட்ட நடத்தையின் மூலமாக, அல்லது கண்ணியமற்ற விதத்திலே உடை உடுத்துவதன் மூலமாக இடர்கள் உண்டு பண்ணுகிறவர்களுக்கு ஒரு ஐயோ சாபம் உண்டாகிறது. அவனுடைய தீர்வு என்ன? ஆண்டவருடைய தீர்வு எல்லாம் மிகவும் தீவிரமானதா இருக்கும். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட பிரசங்கத்தை எப்பொழுதா கேட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கை உங்களுக்கு இடர் உண்டாக்கினால் அதை வெட்டி எரிந்து போடுங்கள். உங்களுடைய கால் உங்களுக்கு இடர் உண்டாக்கினால் அதை வெட்டி எரிந்து போடுங்கள். ஜனங்கள் அப்படிப்பட்ட பிரசங்கியை பார்த்து, கிறிஸ்துவை போல இருங்கள் உங்களுடைய பிரசங்கத்தில் என்று சொல்வார்கள். அவர்கள் என்ன, அவங்களுக்கு என்ன தெரியவில்லை என்றால், இதுதான் கிறிஸ்துவை போல இருக்கிறது. இதுதான் கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு கை இடல் உண்டாக்கலாம், கையை வெட்டி எறிந்து விடு, கால் உனக்கு இடல் உண்டாக்கலாம் வெட்டி விடு. நீ இரண்டு காலுடையவனாக நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம், இரண்டு கையுடையவனாய் அப்படி தள்ளப்படுவதை பார்க்கலாம், சப்பானியா ஊனனாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க உனக்கு நலமா இருக்கும் என்று சொல்றார். மற்றவர்களை நம்முடைய நடத்தையின் மூலமாக இடர்களை செய்வதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். மற்றவர்களை உங்களுடைய நடத்தையின் மூலமாக இடலடைய செய்வீர்கள் என்றால் இதை நாம் மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து, உங்களுடைய கண், கை, அல்லது உங்களுடைய கால் எதுவா இருந்தாலும், உனக்கு கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடிங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய், கண் இல்லாமல், கால் இல்லாமல், கை இல்லாமல் ஜீவனுக்கு போகிறது மேல் என்று சொல்கிறார். நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். இந்த தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகளை இடர்களை செய்கிற அதே தலைப்புக்கு திரும்பமாக சொல்கிறார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். முதலாவது, இந்த சிறியர்களை இடர்களை செய்யாதீர்கள். 6வது வசனம் தொடர்ந்து சொல்லுகிறார், இவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், அவர்களை கீழாக பார்க்காதீர்கள். சிறு பிள்ளைகளை அந்த சபைக்கு ஐயோ, சிறு பிள்ளைகளை கீழாக பார்க்கிற சபைக்கு ஐயோ. நம்முடைய சபையிலே இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் மலர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நமக்கு மெய்யான மலர்களை வாங்கி வைக்க நமக்கு காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் தான், சிறு பிள்ளைகள் தான் மலர்கள் என்று சொல்லுகிறேன். அவர்களை, இந்த சிறியவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதற்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனென்றால் அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தேவதூதன், அதாவது ஒன்றோ இரண்டோ மேமையா கூட இருக்கலாம், தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தேவதூதர்கள் எப்பொழுதுமே பிதாவுடைய சமூகத்தை அவர்களுக்கு என்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயத்திலே இந்த பிள்ளைகளுக்கு பூமியிலே அவர்களை தீமை நின்று காக்கும்படி தயாராக இருக்கிறார்கள். ஆபத்திலிருந்து தீமை நின்று காக்கும்படி அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே ஜாக்கிரதையாருங்கள், இந்த சிறு பிள்ளைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏனென்றால் தேவதூதர்கள் அதை பிதாவினிடத்தில் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். ஒரு அருமையான பகுதி சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது சிறு பிள்ளைகளையும் ஆண்டவர் ரட்சிக்க வந்தார் என்று சொல்லுகிற பகுதி இது. இதை குறித்து தியானியுங்கள். இயேசு என்ன சிறு பிள்ளைகளுக்கு குறித்து நம்முடைய மனப்பாங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான காரியத்தை நீங்கள் தியானியுங்கள். நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.